கிறிஸ்துவுக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வாதமான வாய்ப்புக்கு நாம் தேவனுக்கு மீண்டும் நம்முடைய நன்றிகளை தாழ்மையோடு ஏறெடுத்து இந்த ஒரு வால்யூம் ஸ்டடிக்குள் நாம் கடந்து செல்லலாம். கடந்த வாரம் வரையிலும் சகோதர சகோதரிகளை நாம் இந்த புஸ்தகத்தில் இருக்கிற 6வது பாடத்தில் இருக்கிறோம். புது சிருஷ்டியின் அமைப்பில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள். 2 மாதங்களுக்கும் மேலாக நம்ம இந்த ஒரு பாடத்தையே நாம் தியானிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 8 வாரங்களுக்கு மேலாக நாம் கடந்து சென்றிருக்கிறோம். அநேக விஷயங்கள் சபையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் பற்றி இதில் நாம் பார்த்து வருகிறோம். இன்னைக்கு நாம் இந்த பாடத்தினுடைய கடைசி தலைப்புக்கு நாம் வருகிறோம். என்னவென்றால், தசம பாகம் மற்றும் காணிக்கைகள் சபையில் வசூலிக்கிற விதம் பத்தி நாம் இன்னைக்கு தியானிக்க போறோம். நாம் தியானிக்கிற பகுதி தமிழ் புஸ்தகத்துல பக்கம் எண் 441 இருந்து 452 பக்கம் வரைக்கும் உள்ள பகுதிகளை நாம் இன்னைக்கு தியானிக்க போறோம். மறுபடியும் நான் சொல்றேன், தமிழ் புஸ்தகத்துல நம்ம தியானிக்கிற பகுதி பக்கம் எண் 441 இருந்து 452 பக்கம் வரைக்கும் இருக்கிற பகுதிகள். இதோடு இந்த பாடம் முடிவுக்கு வருது. நாம பார்க்கலாம். அப்போ ஒரு வேண்டுகோள், நம்ம இங்க என்ன நாம ஏறெடுக்கிறோம் என்றால், நம்ம இந்த மாதிரி பெரிய பாடங்கள் நாம பார்க்கும் போது கண்டிப்பா போன வாரம், அதுக்கு முந்தின வாரம், அதற்கு முன்பதான வாரம், இந்த நம்ம பார்த்த காரியங்களை ஞாபகத்துல வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அது எப்படியாக நாமளாக அதை நம்முடைய முயற்சிகள்ல அதை நம்ம செய்யணும். ஒருவேளை நாம் அது இங்கிருந்து நாம பண்ண முடியாட்டியும், வீட்டுல போகும் பொழுது அந்த காரியங்களை நாம படிச்சு நாம அதை மறுபடியும் ரீகலெக்ட் பண்றது நமக்கு உதவியா இருக்கும். அப்ப நான் இன்னைக்கு நான் முழுவதுமாக சம்மரைஸ் பண்ண முடியாது. அவ்வளோ காலம் 8-9 வாரங்களா நாம பார்த்து வருகிற பகுதிகள், அந்த தலைப்புகள்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாமே இங்கிருந்து பேசுவதற்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துட்டாலும், ஆனா தியானிச்சு பார்க்கும் போது புது சிருஷ்டிகள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் தேவன் அற்புதமா அங்க சொல்லியிருக்கிறது நம்ம உணரலாம். சரி, இன்னைக்கு நாம இந்த கடைசி தலைப்புக்குள்ள போலாம். அதாவது சபையில காணிக்கை அல்லது தசம பாகம் வசூலிக்கிற விதம். அப்ப நம்மை குறிச்சு அப்போஸ்தல் நடவடிக்கைகள்ல நம்மை என்று சொல்லும் போது யார் என்றால், இந்த சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிற ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் குறிச்சு ஒரு வசனம் படிங்க. அப்போஸ்தல் 22:4 வசனம் நீங்க படிங்க. போதும், நான் இந்த மார்க்கத்தார், பிரதர் அந்த ஒரு வசனத்தை பிராக்கெட்ல போட்டு சொல்றார், இந்த மார்க்கத்தார், இந்த உலகத்துக்கு நாம விசேஷமான ஜனங்கள், அவங்க நம்மள வித்தியாசமா பார்ப்பாங்க. இவங்க இந்த மார்க்கத்தார், இந்த விசேஷமான ஜனங்கள், வேறு விதமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க இந்த மார்க்கத்தார். அப்ப இந்த மார்க்கத்தார்ல இன்னைக்கு நாம் ஒருத்தர் விசேஷமான ஜனங்களா தேவனுடைய கிருபையில இந்த சத்தியத்துக்குள்ள வந்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது இல்லை, பெயர் சபைக்கு ஒத்த வேஷம் கூட நாம் தரிக்கிறது இல்லை. நம்முடைய ஜீவியம் தேவனுடைய பார்வையில முற்றிலும் வித்தியாசப்பட்டதா, அவருடைய வசனங்களின் நிமித்தம் இருக்கக்கூடியதா அமைந்திருக்கும் போது, இந்த பூமியில நாம இருக்கும் போதே நாம் இந்த மார்க்கத்தாராகிய நாம் இந்த ஒரு விஷயத்துல யாரிடமும் இல்லாட்டி பொதுவாக பொது ஜனங்களிடமும் இந்த ஒரு காணிக்கை மற்றும் தசம பாகங்களை நாம வசூலிக்கிறது நாம் செய்யவே கூடாது என்று பிரதர் நமக்கு சொல்றார். ஏன் செய்யக்கூடாது? ஏன் வந்து நாம பணம், அதாவது அந்த பணம் என்கிற அந்த ஒரு விஷயத்த காணிக்கையாவோ இல்லாட்டி தசம பாகமாவோ யாருக்கிட்டையும் நம்ம வாங்கக்கூடாது அப்படி சொல்லும் பொழுது, இதுக்கு காரணம் வந்துட்டு இது வந்து பாவமான காரியம்ங்கிறதுனால அல்ல. ஏன்னா கண்டிப்பா தேவனுடைய ஊழியம், தேவனுடைய காரியத்துக்காக அந்த ஒரு பணம் நம்ம எங்கிருந்து வாங்கினாலும் அது பாவமா தோண போறதில்லை. அது முற்றிலும் வாங்கின பிரகாரம் தேவனுக்கே செலவழிக்கும் போது அது பாவம் இல்ல, ஆனாலும் கூட வாங்க வேண்டாதான் அவங்க நமக்கு சஜஷன் சொல்றாங்க. அதே போல வாங்குவது தப்பு என்று சொல்லக்கூடிய மாதிரியான வசனங்கள் பப்ளிக் கிட்ட வாங்குறது தப்புங்கிற மாதிரி வசனமும் அந்த மாதிரி பர்டிகுலரா எங்கேயும் அங்க சொல்லப்படலை. ஆனாலும் நம்ம வாங்காம இருக்கிறது ரொம்ப நன்மை. ஏன் நம்ம அப்படி சொல்றோம் அப்படின்னா, பொதுவா இந்த பொது ஜனங்களிடம் இந்த காணிக்கை தசம பாகம் வசூலிக்கிறது யார் தான் பண்றாங்க? நம்ம பார்க்கும் போது பெயர் சபை, பாபிலோன். அப்ப பாபிலோன் தொன்று தொட்டு அவங்க என்னத்தான் பண்றாங்கன்னா, இந்த பணம் வசூலிக்கிறதே அவங்களுடைய வேலையை அங்க இருக்கும் பொழுது. அப்ப என்ன சொல்றாருன்னா, நாம இவங்களுக்கு மத்தியில நாம ஒரு விசேஷமான ஒரு மார்க்கத்தாரா இருக்கும் போது அவங்களிருந்து தனிச்சு இந்த பணம் வசூலிக்கிறது நம்ம செய்யாம இருக்கும் போது அது கண்டிப்பா நம்முடைய பிதாவினுடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்கும். அந்த ஒரே ஒரு காரணம் தான். ஏன்னா இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள எப்படி வந்துட்டு ஒரு இமேஜ் செட் ஆயிருக்குது இல்லைங்களா, அவங்களுடைய கருத்து எப்படி இருக்குது கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலன்னா, இவர்கள் பேசுவது, இவங்க ஊழியம் செய்வது, இவங்க சபை நடத்துவது எல்லாமே பண நோக்கத்தோடு தான். அப்போ பணம் எப்படி சம்பாதிக்கிறது, பணத்தை எப்படி ஜனங்கள் கிட்ட இருந்து வசூலிக்கிறது, இதற்காகத்தான் இவங்க சுவிசேஷமே சொல்றாங்க அப்படின்னு பெயர் சபையின் மேல எல்லா ஜனங்களுக்கும் கருத்து இருக்கும் போது, இப்ப இவங்கள இருந்து கண்டிப்பா நம்ம அந்த விஷயத்துல வேறுபட்டு இருந்தா தான் தேவனுக்கு மகிமை சேரும் இல்லைங்களா. அப்போ அந்த அந்த நோக்கில பார்க்கும் போது நமக்கு வந்துட்டு இந்த ஒரு பணம் வசூலிக்கிற விஷயத்துல நாம அதைய செய்யாம இருக்கிறது ரொம்ப நன்மையா இருக்கும். ரொம்ப விசேஷமா அது தேவனுக்கு தேவனுடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்கிறதா வந்துட்டு அங்க இருக்கு நம்ம பார்க்கணும். அது மாத்திரம் இல்ல, இது வேற எந்தெந்த வகையில எல்லாம் உதவும் அப்படின்னு சொல்லும் போது, இன்னைக்கு தேவனால் கிறிஸ்து இயேசு மூலமா இந்த பரம அழைப்புக்குள்ள அழைக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் பார்க்கும் போது, பொதுவா இவங்க எல்லாருமே எப்படிப்பட்ட ஜனங்களா தான் இருக்கிறான்னா, ஏழ்மையான ஜனங்கள் தான். இது நாம லிட்டரலாவும் பாக்குறோம், வசனத்திலையும் பாக்குறோம். தேவன் இந்த உலகத்துல யாரை மாத்திரம் தான் தெரிஞ்சு கொள்கிறார் அப்படின்னா, பைத்தியமானவைகள் இல்லைங்களா, உலகத்தின் மாம்சத்தின் படி ஐஸ்வர்யவான்கள் அநேகர் இல்ல, தரித்திரர்கள் இப்படித்தான், இழிவானவர்களை தான் தேவன் அங்க தெரிந்து கொள்கிறார். அப்போ இது தேவனுடைய திட்டம், இப்படித்தான் சபைக்குள்ள நடக்குது. ரொம்ப சாதாரண ஜனங்கள் தான் இந்த சத்தியத்தை தேவன் கொடுத்து அந்த சத்தியத்தின் மூலம் அவர் அழைக்கிறார். சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம், சில விதி விலக்குகள் இருக்கலாம் கண்டிப்பா, ஆனா பொதுவா இந்த வசனம் தான் சபைக்குள்ள நடக்கும்னு சொல்லும் போது, இந்த மாதிரி ஜனங்கள் சத்தியத்துக்குள்ள வந்து நம்ம சபைகள்ல வந்து உட்காரும் போது, அப்ப இவங்க பாக்குறாங்க இங்க நமக்கு மத்தியில, நம்ம சாதாரணமா வாங்கக்கூடிய காணிக்கை கூட என்ன பண்றது இல்ல, வாங்கறது இல்ல, பணம் பத்தியே பேசறது இல்ல அப்படின்னு இருக்கும் போது அது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இன்னும் என்னன்னா, நாம சொல்லக்கூடிய சத்தியம் உண்மையாத்தான் இருக்கணுங்கிறதுக்கு அவங்களுக்கு முதல்ல ஒரு ஹிண்ட் கொடுக்கிற விஷயம் என்னன்னா, இந்த பண விஷயத்துல நாம எப்படி நடந்துக்கிறோம் என்றுதான். இதை நாம பிராக்டிக்கலாவே உணரலாம் இல்லைங்களா. இப்ப நாம் எல்லாருமே சத்தியம் கேட்டு முதல் முதல்ல சபைகள்ல வந்து உட்காரும் போது, இங்க காணிக்கை கூட வாங்க மாட்டாங்க, எதுவுமே வாங்கறது இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது நல்லா நினைச்சு பார்க்கலாம். நம்ம நம்முடைய அனுபவத்தை நமக்கு என்னதான் தோணுச்சு, கண்டிப்பா இது விசேஷமான ஒரு வகுப்பார்த்தா, இவங்க என்ன வித்தியாசமா இவங்க செய்யறாங்க. அப்போ இது ஒரு நன்மை தான், இந்த ஒரு பணம் வசூலிக்காம இருக்கிறது ரொம்பவுமே நன்மையான காரியம் தான் சொல்றார். அது மாத்திரமல்ல, இந்த மாதிரி சத்தியம் கேட்டு ஒருத்தர் வைராக்கியத்துல தேவனுடைய ஆவியில தேவனுக்காக இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்யறதுக்கு முயற்சி பண்ணி, அப்ப அநேகர்கிட்ட போய் தங்களுக்குள் இருக்கிற அந்த வெளிச்சத்தை அவங்க பிரதிபலிச்சு காண்பிக்கும் போது, பொதுவா இந்த வெது வெதுப்பா இருக்கிற கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் வாலியம்ல சொல்றார், லுக் வார்ம் கிறிஸ்டியன்ஸ், அனலும் இல்ல குளிரும் இல்ல, வெது வெதுப்பா இருக்கிற ஜனங்கள் நம்மிடம் கேட்பாங்க, நீங்க ஏன் இந்த மாதிரி ஊழியம் நீங்க செய்றீங்க, உங்களுக்கு என்ன லாபம் இதனால, இப்ப எனக்கு சத்தியம் சொல்லி என்னைய ஆச்சரியப்பட வச்சு நீங்க உள்ளுக்குள்ள சேர்த்து கொள்கிறீங்க, எனக்கு ஃப்ரீயா நீங்க புக்ஸ் கொடுக்கறீங்க, இதெல்லாம் பண்ணுவதன் மூலம் உங்களுக்கு என்ன லாபம், இதுக்கு எந்த வகையில உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் சரிங்களா, அப்படி கேக்குறாங்க. ஏன்னா பொதுவா அப்படிதான் கேக்குறாங்க எல்லாரும், நம்ம 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 போய் புதுசா சத்தியம் சொல்லும் போதும். அப்போ அவங்களுக்கு நாம ஒரு பதில் தான் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்னா, இது தேவன்கிட்ட இருந்து நாம் இலவசமா பெற்றுக்கொண்டோம், அவருடைய கிருபை இல்ல, அவருடைய சுத்த அன்புல, இப்ப இலவசமா பெற்றுக்கொண்டதை நாம் அதே போல் என்ன செய்ய போறோம், இலவசமா நாம் கொடுக்க போறோம். இது நாம் ஏன் செய்யறோம் அப்படின்னா, வேற ஒன்று கிடையாது, தேவன் மேல் வச்சிருக்கிற அன்பு, அவர் எங்க மேல் காண்பிச்ச அன்புக்கு நாங்கள் நன்றி காண்பிக்கிறோம். இது நாம பதில் சொல்லும் போது அவங்க புதுசா கேட்பாங்க, கேட்கும் போது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், அது அவங்களுடைய மனசுல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வழி வகுக்கிறதா தான் இருக்குது அவர் சொல்றாரு. இது விஷயம்லாம் என்ன எதுக்கு பேசிட்டு இருக்கிறாருன்னா, நாம் ஏன் தசம பாகமோ காணிக்கைகளோ இல்லாட்டி பணம் வேறு எந்த விதத்திலோ யாரிடம் இருந்து வசூலிக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது, அதனால நமக்கு நடக்கக்கூடிய சில நன்மைகள் பத்தி அவர் சொல்றார். இதெல்லாம் இருக்கிறதுனால நாம் அப்படி வசூலிக்காமல் இருப்பது நமக்கு ரொம்ப நல்லது. ஆனா நம்ம வசூலிக்க வேண்டாம் பணம் பத்தி, ஆனா இந்த அழைப்புல ஒருத்தர் வந்திருக்கிறார், அவர் கிறிஸ்துவோடு ஆளுகைய சுதந்திரிச்சு கொள்ள போகிறார் அப்படின்னா, கண்டிப்பா இவங்க எப்படி பட்டவங்களா தான் இருக்கணும் அப்படின்னா, இவங்க சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒருவேளை ஒரு குறுகின மனம் படைச்சவங்களா இருந்திருக்கலாம். அப்படின்னா ஒரு தாராள மனசு இருக்காது. வேற மாதிரி சொல்லணும்னா ரொம்ப கஞ்சத்தனம் உள்ளவங்களா இருந்திருக்கலாம். அதே சமயத்துல சுயநலம் மிகுந்தவங்களா இருந்திருக்கலாம். சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்னால எப்படியோரா இருந்திருக்கலாம். ஆனா அது பெரிய விஷயம் இல்லை. ஆனா சத்தியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த குண லட்சணங்கள்ல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருந்தே ஆகணும். இந்த சுயநலம் இருக்கக்கூடாது. இந்த கஞ்சத்தனம் அப்படிங்கிற குண லட்சணங்களை எல்லாம் விட்டு வெளியே வந்த ஒருத்தர் மாத்திரம் தான் அந்த ஒரு கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இது நமக்கு ஒரு இன்ஜங்ஷன், நமக்கு ஒரு ஒரு பாயிண்ட் பிரதர் சொல்றாரு. நாம வாங்க கூடாது தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் வாங்கதான் கூடாது, அதனால இவ்வளவு நன்மைகள் இருக்கு. ஆனா இந்த அழைப்புல வந்தவர் இந்த கிரீடத்துக்கு தகுதி உள்ளவர் கண்டிப்பா யாராகத்தான் இருக்க முடியும்னா, அழைக்கப்பட்ட போது சுயநலக்காரா இருந்திருக்கலாம், இல்லாட்டி ரொம்ப குறுகின மனசு படைச்சவரா இருந்திருக்கலாம். இரக்கம் தாராள மனசு அவருக்கு இல்ல. ஆனா சத்தியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இதுல அவருக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். அப்படிப்பட்டவங்கத்தான் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை வந்து அவங்க சுதந்திரிச்சு கொள்ளுவாங்க. அப்ப நாம் இப்படி சொல்லும் போது பரம்பரையா சிலருக்கு இது ஒரு சுபாவமா இருக்கும். அவங்க சந்ததியிலே அதாவது பரம்பரையா பை ஹெரிடிட்டி இந்த புரிதுங்களா, பரம்பரையான சொல்லும் போது அப்படியே ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர்கிட்ட, இல்லாட்டி ஒரு ஒருத்தரும் வளர்ந்த சூழ்நிலைகள், அவங்கள் வாழ்ந்த சூழ்நிலை எல்லாம் பார்க்கும் போது அது அவங்கள எப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உடையவரா வச்சிருக்கும்னா இந்த மாதிரி சுபாவம். என்னது, கொஞ்சம் கொஞ்சம் இல்ல ரொம்ப சுயநலம், அப்புறம் கஞ்சத்தனம். இப்படி சிலர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வசன இந்த வார்த்தைகள் ரொம்ப ஷாக்கா தான் இருக்கும். அப்போ இவங்க இந்த வார்த்தைகள் கேட்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா அவங்களுடைய இருதயத்துல ஒரு போராட்டம் நிச்சயம் ஆரம்பிக்கும். அப்ப அந்த போராட்டத்துல அவங்களுக்கு மாம்சம் ஒன்னு சொல்லும், தேவனுடைய பரிசுத்த ஆவி அந்த புது சிருஷ்டி இன்னொன்னு சொல்லும். மாம்சம் சொல்லும் சுயநலம் கஞ்சம் குறுகின மனசு தாராளம் வேண்டாம். ஆனா புது சிந்தை சொல்லும் இல்ல, இந்த குணலட்சணங்களை நம்ம ஒழிச்சிட்டு நாம என்ன பண்ணணும், இதைய மேற்கொண்டு இதைய ஜெயம் கொண்டு தேவனுக்காக எல்லாம் நம்ம செய்யணும். அப்ப இந்த போராட்டம் கண்டிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரதர் சொல்லும் போது அவர் மறிக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் அவருடைய வாழ்க்கையில் அங்க இருக்கும். ஆனா கண்டிப்பா அந்த புது மைண்ட், நியூ மைண்ட், அந்த புது சிந்தை இந்த பழைய மாம்சத்தினுடைய சுபாவம் அல்லது ஜென்ம சுபாவமாகிய சுயநலம் குறுகிய மனப்பான்மை இந்த வட்டத்தை விட்டு மேற்கொண்டு வெளியே வரணும். கண்டிப்பா ஒரு புது சிருஷ்டி இதைய இந்த மாதிரி இதைய மேற்கொள்ளும் பொழுது தான் அவருக்கு அந்த மேலான ஆசீர்வாதத்துல ஒரு பங்கு கிடைக்கும், அதை அவர் பெற்றுக் கொள்ளலாம். அப்ப இதுவரைக்கும் என்னதான் நம்ம பேசுறோம்னா, இந்த காணிக்கை தசம பாகம் நம்ம வாங்காமல் இருப்பதே ரொம்ப நன்மை. அப்படி வாங்காம இருப்பது ஏன் நன்மை அப்படின்னு சொல்லும் பொழுது, நாம் சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுது சரி இல்லைங்களா, அது சபைக்குள்ளும் சரி சபைக்கு வெளியும் சரி, இந்த ஒரு நம்முடைய பழக்க வழக்கம் மற்ற ஜனங்களை சத்தியத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு ரொம்ப சாட்சி உள்ளதா இருக்குது. அதே சமயம் நம்ம பார்க்கும் போது ஆமா இது ரொம்ப முக்கியமான காரியம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லும் போது, அப்படி சொல்லிட்டாலும் நாம வந்து எப்படி இருக்கக்கூடாதுன்னா, சுயநலக்காரர்களாவோ அல்லது கஞ்சத்தனம் பார்க்கிறவங்களா அங்க இருக்கக்கூடாது. மாறாக அந்த சுபாவத்துல ஒருவேளை இருந்தா அந்த மரண பரிந்தயம் இருக்கக்கூடிய அந்த போராட்டத்துல இந்த ரெண்டு குணலட்சங்களையும் மேற்கொண்டு தாராள மனசு உள்ளவங்களா நம்ம வரணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு வரும். ஏன் இந்த பாயிண்ட் எல்லாம் பேசுறாரு அப்படின்னா, நாம வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது சிலர் தப்பா நினைச்சு கொள்வாங்க. அப்போ கொடுக்கவும், நம்ம வாங்கறது இல்லைன்னா என்ன பண்றோம், கொடுக்கறவங்க நாம என்ன சொல்றோம், நீங்க கொடுக்க கூட வேண்டாம் அப்படித்தானே சொல்றோம் இன்டைரக்டா இல்லைங்களா. நாங்க வாங்குறது இல்ல பிரதர் அப்படின்னு அவங்களுக்கு டக்குன்னு ஒரு கஷ்டம் வரும். என்ன வருஷம் என்ன கஷ்டம் வரும், அப்ப எங்களை நீங்க கொடுக்க வேண்டாம்னு சொல்றீங்களா, அதுதானே. நீங்க ஜஸ்ட் நீங்க இந்த விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நாம சொல்றது என்னன்னா பிரதர் நாங்க எதுவும் வாங்குறது இல்ல. அப்படின்னா கொடுக்கறவங்க பார்வையில இருந்து அப்ப நாங்க எது கொடுக்கறதையும் நீங்க என்ன பண்றது இல்ல, விரும்புறது இல்லையா, உற்சாகப்படுத்துறது இல்லையா, நீங்க என்கரேஜ் பண்றது இல்லையா. செகண்ட் இன்டைரக்ட் கேள்வி வரும். ஆனா நாம அப்படி சொல்றது கிடையாது. ஏன்னா தேவனே வசனத்துல சொல்றாரு, உற்சாகமாய் கொடுக்கிறவங்க இடத்துல தேவன் ரொம்ப பிரியமா இருக்கிறார். அப்போ தேவன் இப்படி வசனத்துல அங்க சொல்றார், அப்படி சொல்ல போறார் என்ன சொல்றாருன்னா, உண்மையிலேயே கொடுக்கிறவர்கள் இடத்துல தேவன் எப்படி கொடுக்கிறாராமா, கொடுக்கிறவங்க உற்சாகமா கொடுக்கிறவங்களுக்கு அவர் வந்துட்டு பிரதிபலனா இந்த பூமிக்குரிய விஷயத்தையும் அதிகமா கொடுக்கறது இல்லை, திருப்பி மாறாக ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தேவன் அபரித்த விதமா கண்டிப்பா கொடுக்கிறார். தாராள மனசோடு முன் வந்து யார் யாரெல்லாம் உற்சாகமாக கொடுக்கிறாங்களோ இந்த உலகத்தின் சில நன்மைகள், அவங்களுடைய கைகளின் சில பிரயாசங்களை கண்டிப்பா தேவன் பிரதிபலனா தரும் போது இதே உலகத்தின் காரியங்கள் தரப்போறது கிடையாது. அவரு மாறாக என்ன கொடுக்கிறாரு, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வரங்கள் அப்படியே அவங்க மேல பொழியறத நம்ம பாக்குறோம். அப்ப கண்டிப்பா நாம என்ன சொல்றது இல்ல, நம்ம காணிக்க வாங்க வேண்டாம் அப்படின்னு நமக்கு தேவன் அங்க சொல்லும் போது, அந்த சஜஷன் நம்ம சொல்லும் போது கண்டிப்பா நம்ம கொடுக்கறவங்களை நம்ம வந்துட்டு டிஸ்கரேஜ் பண்ணல, மாறாக அது கூட ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான் பாக்குறோம். ஏன்னா தேவன் அங்க அந்த காரியங்களை அவர் அங்கீகரிக்கிறார். அதே போல உற்சாகமா கொடுக்கறவங்க இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறாரு சொல்ல புரியுது. எது கொடுக்கறது அப்படின்னா வெறும் பணம் மாத்திரம் இல்ல, இந்த உலகத்தின் செல்வங்கள் மாத்திரம் கொடுக்கறவங்க பத்திட்டு அவர் பேசல, இங்க வந்துட்டு மீதி எல்லா விஷயமே ஈக்குவலா சேர்க்கு. நேரம் உற்சாகமா கொடுக்கறவங்களுக்கு இடத்துல ரொம்ப பிரியமா இருக்கிறார். அதே போல ஞானம், அதே போல ஆரோக்கியம், அதே போல அந்த செல்வம், எல்லா விஷயத்தையுமே உற்சாகமா கொடுக்கணும். இங்க பணம் பத்தி மாத்திரம் நாம அந்த வசனத்துல பேசல, டாபிக் பணம் பத்தி தான். ஆனா உற்சாகமா கொடுக்கிற விதத்துல தேவன் பிரியமா இருக்கிறாருன்னா அங்க அவர் எதெல்லாம் சேர்த்துதான் சொல்றாரு, பணம் மாத்திரம் சொல்லல, அவரு கண்டிப்பா சொல்லல, என்னத்தான் சேர்த்துறாருன்னா நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற மற்ற ஆவிக்குரிய தாளந்துகள் எல்லாம் சொல்றாரு, எல்லாவற்றையும் நீங்க உற்சாகமா கொடுக்கும் போது அப்போ நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவீங்க. தேவன் அவங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கிறார். அப்ப இப்ப ஒரு கேள்வி வரும் நமக்கு, பொதுவா சில சகோதரர்கள் சகோதரிகள் கேட்கலாம், எப்படின்னா பிரதர் இங்க அந்த கேள்வி சொல்றார், அப்ப நான் எப்படி தேவனுக்கு நான் கொடுக்கறது, என்னுடைய ஞானம் என்னுடைய புத்தி நான் பிசினஸ்ல போட்டு, சில கைகளின் பிரயாசங்களை நான் பிசினஸ்ல நான் வியாபாரத்தில் நான் செஞ்சு அதன் மூலம் வரக்கூடிய நன்மைகள் அது வந்துட்டு பணம் பொருளா இருந்து இதை நான் தேவனுக்கு கொடுத்தா தேவன் ரொம்ப பிரியப்படுவாரா, இந்த கேள்வி ஒருவேளை யாராவது கேட்டா கேட்கலாம். இல்லாட்டி அவர் வேற மாதிரி கேட்கலாம், இல்லாட்டி அதையெல்லாம் நான் விட்டுட்டு பிசினஸ்ல என் நிலைமை என்னுடைய நேரம் காலம் எல்லாத்தையும் அதிகமா செலவு பண்ணி அதன் மூலம் வர பலன் அது பணமாகவோ பொருளாகவோ இருந்து அதையே நான் கொடுப்பதை விட ஒருவேளை அதையெல்லாம் நான் தள்ளி வச்சுட்டு தேவனுடைய சுவிசேஷத்தை அவருடைய மணிகள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு சாட்சியா சொல்லிருக்கு, இல்லாட்டி அந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதுக்கான மற்ற வேலைகள்ல நம்முடைய நேரம் நம்முடைய தாளந்து நம்முடைய ஞானம் எல்லாத்தையும் செலவழிச்சு அந்த மாதிரி நான் தேவனுக்கு உற்சாகமா மற்ற காரியங்கள் கொடுக்கறதுல தேவன் பிரியமா இருப்பார். இந்த கேள்வி ஒருவேளை யாராவது சகோதரனோ சகோதரி நம்மிடம் கேட்டா நாம் ஒரு பதில் தான் சொல்லணும், எது தேவன் ரொம்ப ஏற்றுக்கொள்வார் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லும் போது, அவர் ஆன்சர் யூனிவர்சலி ஹஸ் பீன் தட் வி ஷுட் கன்சிடர் தட் அவர் டைம் அண்ட் இன்ஃபுளுயன்ஸ் கிவன் டு தி சர்வீஸ் ஆஃப் தி ட்ரூத் ஆர் ஸ்டில் மோர் அப்ரிசியேட்டட் இன் தி லார்ஜ் சைட் தேன் கிஃப்ட்ஸ் ஆஃப் மணி. அப்ப நாம் எல்லோருக்கும் பொதுவாக சொல்கிற பதில் என்னவென்றால், நாம் தேவனுக்காக அவருடைய வேலைக்காக நாம் கொடுக்கிற நம்முடைய நேரம் நம்முடைய தாழ்ந்துகள் இவைகள் எல்லாம் நாம் கொடுக்கிற பணத்தை விட தேவன் ஸ்டில் மோர் அப்ரிசியேட்டட், தேவன் அதைய பெரிதும் ஆசீர்வதிக்கிறார், அதைய பெரிதும் அவர் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த ஒரு காரியம் கூட நாம் அங்க சொல்லணும். அப்போ இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு, ஒருவேளை நாம் நம்ம இல்ல யாராவது எல்லோரும் ஒருத்தரும் இப்போ அவங்களுக்கு நிறைய தாளந்து தேவன் கொடுத்திருக்கிறார், எந்த வகையில அப்படின்னா அவர்கள் நினைச்சா நிறைய சம்பாதிக்கலாம் வேலைகள்ல போய் செஞ்சுட்டு பிசினஸ்ல நம்ம போய் நம்ம ஞானம் சில டைம் எல்லாம் செலவு பண்ணி நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புலாம் சிலர் இருப்பாங்க. அப்போ அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு அதே சமயத்துல சத்தியத்துக்காக உழைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சமமாக இருக்கும், அது பேசுறதாக இருக்கலாம் இல்லாட்டி சில டிரான்ஸ்லேஷனா இருக்கலாம் சில இல்லாட்டி ட்ராக்ஸ் இஷ்யூ பண்ற ட்ராக்ஸ் கொண்டு போய் கொடுக்கறது இல்லைங்களா, இந்த மாதிரி வேலைகளா கூட இருக்கலாம், அதுல கூட தேவன் சமமா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இப்ப இந்த சகோதரன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது முற்றிலுமா பிசினஸ் விடுங்க சொல்லல, அவர் என்ன சொல்றாருன்னா அதற்கு நேரத்தை செலவிடுவதை விட அவர் எதுக்குதான் செலவிடணும், நேரத்தை தேவனுடைய வேலைகள்ல அவர் போய் ஈடுபடுறதுல செலவு பண்ணும். அப்போ தேவைக்கு ஏற்ற அளவு இந்த ஞானத்தை பயன்படுத்தட்டும், இந்த தாளந்த பயன்படுத்துங்க, தேவைக்கு ஏற்ற அளவு மாத்திரம் நீங்க வந்துட்டு வியாபாரத்திலேயோ எதுலயோ உங்களுடைய தாளந்துகளை போட்டு நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாத்திரம் நீங்க அதை செஞ்சுட்டு அதிகபட்ச நேரம் நீங்க எங்க கொடுங்க நீங்க. ஆமா, நீங்க எங்க கொடுங்க, நீங்க உங்களுடைய வேலை. ஏன்னா புது சிருஷ்டிக்கு ஒரு டிசப்ஷன் இருக்கு என்னைக்குமே சகோதர சகோதரிகளே. நாம் இங்க இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, ஆனா நான் என்ன பண்றோம், நாமோ முழு சப்போர்ட் நாமோ தேவனுக்கு இந்த விதத்துல பினான்சியலா நாம் செய்யலாம். அந்த ஒரு தாட் வரும், அப்போ அந்த ஒரு சிந்தனை வரும், பணம் உதவி நம்ம தேவனுக்காக நம்முடைய ஊழியத்துக்காக நாம் செய்யலாம். அப்ப நம்முடைய எல்லா பிரயாசங்களும் அதிக பிரயாசம், எல்லா பிரயாசம் இல்ல, அதிக பிரயாசம் நம்ம அதுக்கு தரலாம்னு சொன்னா அதுக்கு தான் இங்க இந்த சஜஷன் வருது. உங்களுக்கு இந்த ரெண்டு வாய்ப்புக்கு மத்தியில கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நீங்க செய்யறது என்னன்னா, ரெண்டுமே சமமா இருந்துச்சுன்னா நீங்க அதற்கு நேரத்தை குறைச்சிட்டு நீங்க தேவனுடைய காரியத்துக்கு என்ன பண்ணிடுங்க. நீங்க ஏன் இப்படி சொல்றாரு தேவனு, ஏன் வந்துட்டு பிரதர் ரசல் கூட இந்த சஜஷன் கொடுக்கறாருன்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப 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 சிம்பிள். இந்த சபை நம்ம சபை இல்லை, இது கர்த்தருடைய சபை. அவருக்கு தெரியும் எல்லா விஷயம், இந்த சபைக்கு என்னென்ன எப்பப்போ தேவை அது தேவன் அவருடைய வல்லமையில அவர் ப்ரொவைட் பண்ணிடுவார், அவர் தந்துடுவார். அதனால தான் அப்ப நம்மகிட்ட சொல்லும் போது நீங்கள் உங்களுடைய ஆத்தும ரட்சிப்பு அதுக்கு நீங்கள் உடன்படிக்கை பண்ணியிருக்கும் பொழுது அதை எந்த வகையில நிறைவேற்றலாம், அதற்கான வாய்ப்புகள் என்னன்னு பார்க்கும் பொழுது நீங்க இந்த காரியம் நீங்க யோசிங்க. அப்போ அங்க அது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு சஜஷன் அங்க இருக்குது பாக்குறோம். அதே போல எந்த காரியத்துல எல்லாம் கூட சொல்றாருன்னா, அண்ட் திஸ் வுட் அப்ளை இன் கன்சிடரபிள் டிகிரி ஆல்சோ டு தி மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் தி ட்ரூத் த்ரூ த பிரிண்டட் பேஜ் காலப்டரிங் எக்ஸெட்ரா. அவர் இந்த காரியம் எல்லாம் ஃபாரின் பிரதர்ஸ்ல செய்யறாங்க. நம்ம வந்துட்டு நமக்கு அந்த வாய்ப்புகள் அதிகம் கம்மியாயிடுச்சு. ஏன்னா அப்படின்னா அந்த டிராக்ஸ் கொண்டு போய் நம்ம சந்திக்கிற யாராவது ஒரு கிறிஸ்தவர்கள்கிட்ட கூட கண்டிப்பா அந்த டிராக்ஸ் கொடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் அதை பத்தி ஏதாவது பேசி ஒரு சாட்சி கொடுத்து டக் கொடுத்துருவாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்ல நம்ம சாட்சி கொடுக்கணும் கண்டிப்பா சகோதர சகோதரிகளை. இந்த புது சிஷ்டி இந்த பூமியில் இருக்கும் போது அவங்க ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேல இந்த வேலையை கண்டிப்பா செய்வாங்க. நம்ம இப்ப நம்ம எல்லாம் ஒரு குழந்தைகள் ஸ்டேஜ் தான், வளர்ந்துட்டு தான் இருக்கும். ஆனா தேவனுக்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த சத்தியத்துக்குரிய சாட்சி தான் நாம் இப்ப கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எந்த அளவுக்கு ஆழமா நம்முடைய மனசுல வருதோ கண்டிப்பா நமக்குள்ள என்ன தோணணும் அப்படின்னா, எந்தெந்த வகையில எல்லாம் இந்த சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வாய்ப்புகள் தேவன் நம் கையில தர்றாரோ விழிச்சு பார்த்து அந்த சந்தர்ப்பங்களை நம்ம கண்டிப்பா பயன்படுத்திக்கொள்வோம். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களுக்கு உங்க நேரங்கள் எல்லாவற்றையும் நீங்க வந்துட்டு செலவிடுங்கள் அங்க சொல்றார். அதே போல புரியுதுங்களா, அப்ப நம்ம வாங்கக்கூடாது வாங்க வேண்டாம் என்று சொல்லும் போது கண்டிப்பா நாம் எதற்கு சப்போர்ட் பண்றது இல்ல, கொடுக்க வேண்டாம்னு நம்ம சொல்றது இல்ல. கொடுக்கறது ரொம்ப நல்லது, அது ரொம்ப உற்சாகமா கொடுக்கறதுல தேவன் ரொம்ப பிரியமா இருக்கிறாரு. அதுவும் பணம் மாத்திரம் இல்ல, மற்ற எல்லா விஷயத்திலயும் அங்க கூட இல்லைங்க. அப்போ இந்த கொடுக்கறது பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, நமக்கு தேவனுடைய வசனத்துல நம்ம பார்க்கும் போது வாங்குவதை பார்க்கலும் கொடுக்கறதுக்கு தான் மேன்மை அதிகம். தேவனுடைய தீட்டம் அப்படி அவர் வச்சிருக்கிறார். அவருடைய காரியத்துல தேவன் கூட அதே விஷயம் தான் செய்யறார். அப்போ தேவன் நம்ம பார்க்கும் போது இந்த விஷயத்துல அதையும் அவர் முதல்ல நிறைவேற்றார். என்னன்னா, அவர் கொடுக்கறதுல ரொம்ப பறந்து விரிஞ்ச ஒரு இதயம் உள்ளவர் தான் நமக்கு தேவனா இருக்கிறார். எப்படி சொல்றாருன்னா, பாருங்க, காட் இஸ் தி கிரேட் கிவர். தேவன் எப்போதும் எல்லா ஜனங்களுக்கும் எல்லாமே எல்லா நேரத்திலையும் கொடுக்கறதுக்கு இரக்கம் உள்ளவரா இருக்கிறார் சொல்லிட்டு சொல்றார். ரொம்ப சிம்பிளா சொல்லலாம், இந்த மனுக்குலத்துக்கு தன் ஒரே பேரான குமாரன் என்ன பண்ணிட்டார், அதுல தெரியும் அவர் எந்த அளவுக்கு கொடுக்கறதுக்கு இதயம் உள்ளவர். ஆனா அது மாத்திரமல்ல, நம்முடைய தந்தை ஆதாமின் மூலம் இந்த மனுக்குலத்துக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறார். நாம சபிக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறோம், நம்ம மரண தண்டனையின் பிடியில தான் இருக்கிறோம். ஆனாலும் நினைச்சு பார்த்தோம்னா, நம்ம சாப்பிடுற சாதாரண ஆகாரத்துல இருந்துட்டு நம்ம பாக்குறதுக்கு கூட நன்மையான விஷயங்கள் நிறைய கொடுத்திருக்கிறார், நம்ம கேட்கறதுக்கு நன்மையான விஷயங்கள் நிறைய கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் தியானிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். ரசூல் சொல்லும் போது நம்ம தேவன் வந்துட்டு அவரு பறந்து விரிஞ்ச ஒரு மனசு உள்ளவரா தான் அங்க இருக்கிறார். அந்த இரக்கம் பற்றி நம்ம அங்க தெரிஞ்சு கொள்ளுகிறோம். அப்போ இது வந்து அப்ப என்ன அர்த்தம்னா, கொடுக்கறதுங்கிறது ஒரு தெய்வீக குணலட்சணம். பறந்த மனசோட தங்கள் இடத்துல இருக்கிறத மற்றவர்களுக்கு கொடுக்கிறது என்பதுன்னு சொல்லும் போது தேவனுடைய குணலட்சணங்கள் பார்க்கும் போது இது ஒரு தெய்வீக குண லட்சணம். அப்ப அதையே கண்டிப்பா நம்ம வளர்த்து கொள்றது, நாம மாசத்துல இருக்கும் போது நமக்கு புது சிருஷ்டிகளா இருக்கும் போதும் நமக்கு அது ஒரு விசேஷமான ஒரு குண லட்சணம் தான். அது அப்போ உலக ஜனங்களுக்கு இவ்வளவும் கொடுத்த தேவன் விசேஷமா இந்த சிறு மந்திக்கு கொடுக்கிற விஷயத்தை பத்தி நாம பார்க்கும் போது அவர் இன்னும் பரந்த மனசு காண்பிக்கிறார் கண்டிப்பா. அப்ப நாம சொல்றோம், அதாவது தேவன் நமக்கு நியமிச்சிருக்கிறவர்களை கண்கள் காணவும் இல்லை, அப்போ நம்ம காதுகள் கேட்கவும் இல்லை, மனுஷருடைய இருதயத்துல தோன்றினதும் இல்லை. அப்போ போன வாரம் நான் கேட்டேன், நான் சப்ஜெக்ட் கேட்கல, பிரதர் சொல்லி இருந்திருக்காரு இல்லைங்களா, நித்திய ஜீவனுக்கே நாம எந்த அளவுக்கு தகுதி உள்ளவங்களா அங்க இருக்கணும். அப்ப பிரதர் ஒரு சப்ஜெக்ட்ல சொல்லும் போது இன்னொரு பிரதர் சொல்லும் போது, அழியாமை அப்படின்னு நாம நினைச்சிட்டோம்னா அது தேவன் நமக்கு கண்டிப்பா வாக்கு தத்தமே பண்ணிருக்கிறார். ஆனா அந்த அழியாமை சுதந்திரிச்சு கொள்றதுக்கு நம்ம இல்ல ஒருத்தருக்கும் 1% கூட தகுதி சுத்தமாவே இல்லை. இல்லாத போதும் தேவன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, நான் உங்களுக்கு இது கண்டிப்பா தருகிறேன். சரி, நான் பதிலுக்கு என்ன செய்யணும் நான் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய 100% செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம 100% செஞ்சாலுமே ஒரு வார்த்தையை நம்ம மனசுல எப்பயும் வைக்கணும், வி ஆர் அன்பிராஃபிட்டபிள் சர்வன்ஸ். உங்க பங்கு நீங்க 100% செஞ்சுட்டு நீங்க உங்களை பார்க்கும் போது தேவன் என்ன சொல்றாருன்னா, நீங்க அப்பிரயோஜனமான ஊழியக்காரர். ஆனா இந்த ஜனங்கள் தானா தேவன் தர்றது பார்க்கும் போது இந்த சிறு மந்தைக்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அப்ப இதெல்லாம் பார்க்கும் போது தேவன் முதல்ல அந்த கொடுக்கக்கூடிய குணம் அவருக்கு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க, அப்ப புரியும் கொடுக்கறது மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு தெய்வீக குண லட்சணம். கண்டிப்பா அதை நம்ம வளர்த்து கொள்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுல வளர்த்து கொள்ளணும் சொல்லும் போது இங்க சஜஷன் சொல்றாரு, எந்த அளவுக்கு நம்ம ஆவிக்குரிய விஷயங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவன் ஆவிக்குரிய விஷயங்கள் ஆழமான காரியங்கள் நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரோ, அப்புறம் வேற என்ன எல்லாம் சொல்லலாம், எந்த அளவுக்கு சகோதர ஐக்கியத்துல நாம திளைச்சிருக்கிறதுக்கு தேவன் நமக்கு சந்தர்ப்பங்கள் கொடுக்கிறாரோ, எந்த அளவுக்கு அவருடைய கிருபை அவருடைய வழிநடத்தல உணர்ந்து கொள்ள நமக்கு தேவன் வாய்ப்புகள் தந்திருக்கிறாரோ, அதே அளவுக்கு நீங்கள் இந்த கொடுக்கிற குணத்திலே கூட நீங்க ஈக்குவலா இருக்கணும். நீங்க வளர்ச்சி உள்ளவங்களா இருப்பது அங்க ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எந்த அளவுக்கு எந்த அளவுல இருக்குதோ, எந்த அளவு நீங்க ருசிச்சு பார்த்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்திலே கூட நீங்க வாங்க. ஏன்னா அந்த தெய்வீக அன்பு என்று சொல்லும் போது அது நம்முடைய தேவைகள் எந்த அளவுக்கு தேடுதோ அதே போல மற்றவர்களுடைய தேவைகளையும் கண்டிப்பா தேடும். நம்ம சொல்றோம் இல்லைங்களா, தெய்வீக அன்பு அகாபி லவ் அப்படி சொல்லும் போது நமக்கு எப்படி நம்ம மேல எவ்வளவு பிரியமுள்ளவங்களா இருந்துக்கிறோமோ அதே போல மற்றவங்களுடைய தேவை அவங்களுடைய காரியங்கள் கூட நம்ம கண்ணோக்கமா பார்த்து ஒருவேளை நமக்கு தேவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்துட்டாருன்னா அதை நாம முழு மனசுல கொடுக்கறதுக்கு கூட நம்ம குணலட்சணங்கள்ல நம்ம அங்க வளர்றது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் பாக்குறோம் சகோதர சகோதரி. ஏன்னா இந்த கொடுக்கக்கூடிய குணம் எவ்வளவு முக்கியம் நம்ம புரிஞ்சு கொள்ளும் போதுதான் சபைக்கு தேவன் ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல வைத்திருக்கிற மாபெரும் திட்டம் கூட நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த சபை பரலோகத்துல உயர்த்தப்பட்டு 1000 வருட அரசாட்சியில கர்த்தர் இயேசு கூட இருக்கும் போது இவங்க பூமியில இருக்கிற சகல ஜனங்களையும் என்ன பண்ணணும், இவங்க ஆசீர்வதிக்கு போகணும், எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிக்கணும். அப்ப எந்த அளவுக்கு கொடுக்கிற மனசு அவங்களுக்குள்ள இங்க பூமியில அவங்களுக்குள்ள இன்கல்கேட் ஆகணும், இவங்களை தங்களை வளர்த்து கொள்ளணும். ஏன்னா நம்மளை தேவன் ஒரு ஒரு பதவிக்கு ஒரு ஒரு ஸ்தானத்துக்கு நம்மளை கூப்பிட்டு எடுக்கிறார். அந்த ஸ்தானத்தினுடைய முக்கியமான வேலை என்ன, அந்த ஸ்தானத்துக்கு போய் எல்லாருக்கும் பிளஸ்ஸிங் கொடுக்கணும். இருக்கிறதுல நம்ம கிட்ட இருக்கிற மகிமை இல்ல, இருக்கிறது எல்லா இடத்தையும் என்ன பண்ணணும், ஆசீர்வாதமா கொடுக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துல பூமிக்கு, அப்புறம் யுகா யுகத்துல தெரியல நமக்கு எவ்வளவு சிருஷ்டிகளுக்கு நம்ம அந்த ஆசீர்வாதத்தை நாம வழங்க போறோம் நமக்கு தெரியல. அப்போ நம்மளுடைய அந்த மேலான ஆசீர்வாத நிலைமையை பார்க்கும் போது நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த ஸ்தானத்துக்கு நம்ம போனா கண்டிப்பா நமக்கு என்னத்த வளரணும், அந்த இரக்க குணம், பறந்து விரிஞ்சிருக்கிற மனசு, அதுல எல்லோருக்கும் நம்ம பகிர்ந்து கொடுக்கறோம். இதையை வளர்த்து கொள்றதுக்கு தான் நமக்கு இந்த பூமியில சின்ன காலம், ஒரு சின்ன ஒரு அனுபவம் தேவன் கொடுக்கிறார். அப்போ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ சில பாயிண்ட்ஸ் இதே இந்த கொடுத்தல் பற்றி நாம நல்லா புரிஞ்சு கொள்ளும் போது நமக்கு இந்த கொடுத்தல் சம்பந்தமா எதிர்காலத்துல தேவன் நமக்கு தரக்கூடிய அந்த ஆசீர்வாதம் அதோடு இந்த கொடுக்கிற குணம் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கு இதெல்லாம் பார்த்து உணர்ந்து கொள்ளும் போது கண்டிப்பா இந்த குணம் நம்மளை அடுத்த ஒரு கட்டத்துக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வழி நடத்தும். அது என்னன்னா, நம்ம நேரம், நம்முடைய தாழ்ந்துகள், நம்ம ஞானம், ஹெல்த் எல்லாமே நம்முடைய சகோதரர்களுக்காக அவங்களுடைய அவங்களுக்காக நம்ம பலியா கொடுக்கணுங்கிற அந்த ஒரு ஆழமான சத்தியத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். எல்லாம் சொல்றார், இப்ப நம்ம சகோதரனுக்கு ஜீவனும் நாம கொடுக்கணும் அப்படிங்கும் போது அப்புறம் நேரம் மாத்திரம் என்ன, ஆரோக்கியம் மாத்திரம் என்ன, செல்வம் மாத்திரம் என்ன? ஆனா இது எல்லாம் வந்துட்டு உடனே கொடுக்கறதுக்கு நம்ம வராது, அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நாம நம்முடைய இருதயத்துல உணர்ந்து கொள்ளணும். அப்போ அந்த உணர்ந்து கொள்ளும் போது என்ன உணர்ந்து கொள்ளணும்னு சொல்லும் போது, இந்த இரக்க குணம், மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம அதனுடைய முக்கியத்துவம் புரிஞ்சு கொள்ளும் போது தான் இப்படி இந்த சகோதரர்களுக்காக ஜீவனை நமக்கு உரிய எல்லாவற்றையும் தருவதன் மூலம் தர ஒரு காரியத்தினுடைய பிராக்டிக்கல் விஷயம் நாம புரிஞ்சுக்கொள்வோம், நடைமுறையில நாம செயல்படுத்த அங்க முடியும். அப்போ இத பத்தி சொல்லும் போது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஒரு உதாரணம் நாம சொல்ற. கர்த்தர் இயேசு ஒரு ஸ்திரீ அவங்க தனக்காக இருந்த அந்த ரெண்டு பணம் மாத்திரம், அது நீங்க வசனம் நீங்க படிங்க, லூக்கா 21:4. அவங்க நமக்கு ஒரு நல்ல உதாரணம், நாம எந்த அளவுக்கு கொடுக்கணும் தேவனுக்காக, தேவனுடைய ஜனங்களுக்காக அப்படின்னு சொல்லும் போது, இந்த ஸ்திரீ வந்துட்டு நமக்கு அந்த அந்த கொடுக்கக்கூடிய அன்புல நமக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமா இருக்கிறாங்க. அவங்கள நீங்க வசனம் படிங்க. இல்லைங்களா, அந்த ஸ்திரீ பத்தி பேசும்போது கர்த்தர் சொன்னது இவ்வளோ பாருங்க, தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டான எல்லாவற்றையுமே எடுத்து போட்டாங்க. அந்த அம்மா என்ன போட்டாங்கன்னா ரெண்டே ரெண்டு பணம் தான். அந்த அம்மா என்னதான் இருந்துச்சுன்னு பாக்குறோம், ரெண்டே ரெண்டு பணம். அப்ப அந்த ரெண்டு பணம் அந்த அம்மா அவங்க கிட்ட இருந்து முழுசா கொடுக்கறத கர்த்தர் இயேசு பார்த்து அவர் கொடுக்கற கமெண்ட் ரொம்ப ஆச்சரியமான கமெண்ட். அது கூட பிரதர் பின்னாடி டிஸ்கஸ் பண்ற. ஒருவேளை அங்க என்ன என்ன சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு, ஏன் இந்த அம்மா அட்லீஸ்ட் ரெண்டையும் வச்சிருக்கலாம், ஏமா நீ இப்படி வேஸ்ட் பண்ற அப்படி கூட சொல்லலாம். இல்லாட்டி சரி தேவனுக்கு கொடுக்கணும்னு பிரியப்பட்ட இருக்கிறதே ரெண்டு தான், அட்லீஸ்ட் நீ என்ன பண்ணலாம், உனக்குன்னு ஒண்ணு வச்சுக்கலாம், ஒன்னு மாத்திரம் நீ போடலாம், இந்த சஜஷன் கூட நம்ம கொடுக்கலாம். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை இது கர்த்தர் இயேசு இந்த வார்த்தையை பேசாம வேற யாராவது பேசியிருந்தா நாம இதை சேர்த்து விட்டுருப்போம் அப்படிங்கிறார் பிரதர் ரசல். ஆனா இது கர்த்தர் பேசிட்டாரு அந்த அம்மா பார்த்துட்டு, இந்த அம்மா தான் கொடுக்கறதுல ரொம்ப பெரிய மனசு உள்ளவங்க, தனக்கு இருந்த எல்லாவற்றையும் தன் வறுமையில என்ன பண்ணிட்டாங்க எடுத்து முழுசா கொடுத்துட்டாங்க. இங்க கர்த்தர் வந்து அந்த அம்மா கடிஞ்சு கொள்ளல, ஏமா உங்களுக்கு தேவைங்கிறது நீங்க பாத்துட்டு அப்புறம் என்ன பண்ணுங்க மற்றவங்களுக்கு நீங்க செய்யலாம். ஆனா இதே பாயிண்ட் நியூ கிரியேஷன்ல வருது சரிங்களா. ஆனா இந்த விஷயத்துல சொல்லும் போது அந்த அம்மா கிட்ட அந்த ஸ்திரீ கிட்ட கர்த்தர் இயேசு பேசும்போது, இல்ல அவங்க செஞ்சது ரொம்ப சரிங்கிற மாதிரிதான் பேசிருக்கிறாரு. உங்களை எதிர்காலத்தை நீங்க கருத்துல வைக்கலாமே, வச்சுட்டு மீதியா தேவனுக்கு கொடுக்கலாமே, அந்த வார்த்தை அங்க சொல்லவே இல்லை. அப்போ இது நம்ம இது ஒரு நல்ல ஒரு உதாரணம் பிரதர் ரசல் சொல்லும் போது, நம்ம கொடுக்கற விஷயத்துல இந்த ஸ்திரீ எப்படி கர்த்தர் இயேசு கிட்ட அந்த ஒரு நல்ல பேர் வாங்கிட்டாங்க, அவங்க செஞ்ச கிரியை என்ன அது நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடியவங்களா இருக்கும். ஏன் வந்துட்டு ஒரு வேலை அந்த அம்மாவை வந்துட்டு உன் எதிர்காலத்தை குறிச்சு நீ கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்லாம் கர்த்தர் இயேசு எதுவும் பேசலைனா, ஏன்னா அவருக்கு ரொம்ப நல்ல அவருக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சு, கண்டிப்பா தனக்குரிய எல்லாவற்றையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க, தேவன் கண்டிப்பா அவங்கள சும்மா விட்டுற போறதே இல்லை. அவங்க என்ன சொல்றாருன்னா, ரொம்ப ஓவரா தான் நடந்துட்டாங்க அந்த அம்மா சொல்லும் போது. இங்க சொல்லும் போது என்னன்னா, இருக்கிறது எல்லாமே கொடுக்கறதுங்கிறது கொஞ்சம் கூட யோசனை இல்லாம இப்படி செஞ்சுட்டாங்களேங்கிறது அர்த்தம் வருது. ஆனா அதைய கர்த்தர் கடிஞ்சுக்கொள்ளல, அதைய பாராட்டுத்தான் செய்யறார் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு ஒரு வசனம் முக்கியமான வசனம் என்னன்னா, சங்கி மன்னிக்கணும் நீதிமொழிகள் 11:24 வசனம், பாருங்க இந்த வசனத்தான் கோட் பண்றாரு, வாரி இறைச்சாலும் விருத்தி அடைவார் உண்டு. இங்க வாரி இறைக்கிறது ஒருவேளை டெம்போரல் திங்ஸ் வைங்க, அப்படின்னா பணம் பொருள் ஒருத்தர் வாரி அரைச்சா அவங்க என்ன ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. திருப்தி, திருப்தினா மறுபடியும் பணம் பொருள் தேவன் கொடுக்க மாட்டாரு, எந்த விதத்துல அவங்களை திருப்தி படுத்துவார் கண்டிப்பா. கரெக்ட், இந்த ஒரு வசனம் இருக்கிறதுனால அந்த ஸ்திரீய கர்த்தரியே எதுவும் பேச சொல்றா, என்னன்னா கண்டிப்பா இந்த அம்மா தனக்குரிய எல்லாவற்றையும் யாருக்கு தான் கொடுத்தாங்க, தேவனுக்கு தான் கொடுத்தாங்க, மிதமிஞ்சி போய் கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே அவங்க வச்சுக்கல. ஆனா அதுக்காக தேவன் அவங்களை என்ன பண்ணிட மாட்டாங்க கண்டிப்பா. ஒருவேளை இந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு எதுவும் இல்லாம போனாலும் இந்த வாரி இறைச்சவங்களை தேவன் என்ன பண்ணுவார், ஆவிக்குரிய விஷயத்துல திருப்தி பண்ணுவார். இன்னொரு இன்னொரு பகுதி என்ன சொல்றாருன்னா, பாருங்க அதிகமாய் பிசினித்தனம் பண்றவங்களுக்கு ரெண்டு வறுமையும் வரும் சொல்றாரு, கண்டிப்பா ஸ்பிரிச்சுவல் வறுமை, ஒருவேளை பூமிக்குரிய விஷயத்திலயும் என்ன வரும் வறுமை, இது ரெண்டும் வரும் சொல்றாரு. ஆனா கண்டிப்பா ஒரு வறுமை வரும், பிசினித்தனம் பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஒரு வறுமை என்னன்னா ஸ்பிரிச்சுவல் வறுமை வரும். அதே சமயத்துல அவங்க பூமிக்குரிய செல்வத்திலேயே அவங்களுக்கு தேவன் என்ன கொடுப்பாரு, வறுமை கூட கொடுப்பாரு. ஆனா வாரி அறிக்கிறவங்க அந்த ஸ்திரீ பத்தி சொல்லும் போது கண்டிப்பா ஒருவேளை அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு எந்த ஒரு திருப்தியும் இல்லாம போயிட்டாலும் கண்டிப்பா தேவன் அவங்களை என்ன பண்ணிருப்பார், அந்த ஒரு ஆவிக்குரிய விஷயத்துல அவங்களை ஆசீர்வாதம் பண்ணிருப்பார். அப்போ இது ஒரு நமக்கு நல்ல ஒரு உதாரணம். அங்க இருக்கிறாங்க அந்த ஸ்திரீ தனக்குரிய ரெண்டு பணத்தையும் அந்த வறுமையிலையும் எல்லாவற்றையும் வந்துட்டு அவங்க கொடுக்கறது. அப்போ இங்க நமக்கு இந்த மாதிரி சில தாழ்ந்துகள் எல்லாம் தேவன் கொடுத்துட்டு நாம அவருக்காக உற்சாகமா கொடுக்கணும், சுயம் வெறுத்துட்டு பலி செலுத்தி அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லும் போது இங்க சில கேள்விகள் நமக்கு வரலாம். என்னன்னா, அப்ப நாம கூட நம்முடைய நேரத்துல தேவன் சந்தோஷப்படணும்னா இங்க இந்த ஸ்திரீ என்ன பண்ணிருக்கிறாங்க, தனக்குரிய ரெண்டு பணத்தையும் கொடுத்துருக்காங்க முழுசு. சரி, இப்ப நமக்கு கேள்வி வரும், நாம கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கிறோம், நாம் எந்த அளவுக்கு நம்முடைய நேரத்தை தேவனுக்கு கொடுக்கணும், ஒரு கேள்வி வரலாம். இன்னொரு வசனம் கூட சொன்னேன், உற்சாகமா கொடுக்கும்போது தேவன் அவங்க மேல பிரியமா இருக்கிறார். இப்ப நாம கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கோம், அப்ப நாம நமக்கு சில கேள்விகள், நாம் எந்த அளவுக்கு நம்ம நேரத்தை தேவனுக்கு கொடுக்கணும், எந்த அளவுக்கு நம்முடைய ஞானம் தேவனுக்காக செலவிடணும். அப்படி கேட்டா அதுக்கு ஒரு பதில் பிரதர் சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமான பதில். ஒருவேளை இந்த கேள்வி ஒரு கான்சன்ட்ரேட்டர் பிரதரோ கான்சன்ட்ரேட்டர் சிஸ்டரோ கேட்டாங்கன்னா நாம சொல்ற பதில் ஒன்னே ஒன்னு தான், அவங்க கிட்ட கொடுக்கறதுக்குன்னு எதுவுமே இல்ல. ஏன் சொல்லுங்க, இந்த கேள்வி கேக்குறாங்க இல்லீங்களா, பிரதர் நான் கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கிறேன், நான் என்னுடைய நேரத்தை எவ்வளவு தேவனுக்கு கொடுக்கணும், நான் என் செல்வத்திலிருந்து எவ்வளவு தேவனுக்கு எடுத்து கொடுக்கணும், என் ஞானத்திலிருந்து தேவனுக்கு எவ்வளவு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா அவர் கான்சன்ட்ரேட்டடா இருந்தா அவங்களுக்கு நாம சொல்ற ஒரே பதில், பிரதர் உங்ககிட்ட இருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல. ஏன்னா கான்சன்ட்ரேஷன்னாவே என்னதா, என்கிட்ட இருக்கிற எல்லாமே அப்போ நம்மகிட்ட இப்போ ஜீரோ. இப்ப நம்ம என்ன பண்ண முடியாது, என் நேரத்துல எவ்வளவு புரிதுங்களா, அந்த தாட்சி உங்களுக்கு புரியுதுல, அந்த ஒரு ஆழமான கருத்து. நீங்க எல்லாத்தையுமே யார்கிட்ட கொடுத்துட்டீங்க, ஏற்கனவே தேவனிடத்துல கொடுத்துட்டீங்க, இப்ப உங்களுக்கு டைம் உங்களுக்கு இருக்கா, அந்த டைம் முழுக்க நீங்க யாரு கொடுத்தாச்சு, அதுதான் கான்சன்ட்ரேஷன், அதுதான் உடன்படிக்கை. உங்க பலமை ஞானம் செல்வம் ஆரோக்கியம் எல்லாம் கொடுத்தாச்சு, நான் கொடுத்துட்டேங்கிறது தான் கான்சன்ட்ரேஷன். அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்ப நான் என் நேரத்தில் எவ்வளவு தேவனுக்கு நான் கொடுக்கலான்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. ஒருவேளை அப்படி எல்லாவற்றையும் தேவனுக்கு கொடுக்காம நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் தேவன் ஏற்றுக்கொள்ளல, உங்களை கான்சன்ட்ரேட்டட் அவர் நினைக்கல, அதுதான் அங்க சொல்றார். அப்போ இந்த விஷயத்துல நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற தாழ்ந்துகள் நம்ம முழுசும் தேவனுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கிறோம், ஏற்கனவே சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம் நாம. என்னன்னா, நம்முடைய தாழ்ந்துகள் மேலேயே நம்மள தேவன் என்னவா வச்சிருக்கிறார், உக்கிரான காரன், மேனேஜர். நாம வந்துட்டு இப்ப ஓனர்ஸ் கிடையாது நம்முடைய டைமுக்கு, நம்முடைய செல்வத்துக்கு, நம்முடைய ஆரோக்கியத்துக்கு, பட் மேனேஜர்ஸ். அதே நேரம் தாழ்ந்துகள் எல்லாம் தேவனுக்காக எப்படி நியாயமா ஞானமா செலவு பண்ணணும்ட்டு நம்ம விழிச்சிருந்து அதை நாம செய்யணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை, முக்கியமான வேலை. ஆனா இந்த விஷயத்துல சில குழப்பங்கள் நமக்கு வரலாம். நான் என்னுடைய தாழ்ந்துகளை தேவனுக்காக முழுசும் கொடுத்துட்டேன், அதே தாழ்ந்துகளை எனக்காக நீ செலவிடுன்னு என்கிட்டயே திருப்பி தந்து தேவன் என்னை உக்கிரான ஊழியம் பார்க்க சொல்லியிருக்கிறார், என் தாழ்ந்துகளை நான் எப்படி தேவனுக்கு நான் செலுத்தணும், எந்த வகையில நான் செலுத்தணும் எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஒரு வேலை சொல்லுவோம்னா, அப்ப அவர் சொல்றார், அப்போ ஞானத்துல குறைவு இருக்கிற நாம யார்கிட்ட மாத்திரமே கேட்கணும், தேவன்கிட்ட ஜெபத்துல போய் முட்டி போட்டு நம்ம கேட்கலாம், கண்டிப்பா நம்ம நேரம் எப்படி தேவனுக்காக செலவழிக்கலாம் தேவன் தான் சொல்லுவார் கரெக்டா. சோ அந்த ஒரு முயற்சி நாம் எல்லோரும் நாம பண்ணணும் சகோதர சகோதரிகளே. ஏன்னா தேவனுக்காக நம்ம கொடுத்திருக்கிற அந்த காரியங்களை தேவனுக்கே நம்ம செலவிடுறது ரொம்ப முக்கியம். அப்போ அதற்காக நீங்க ஜெபத்துல போய் நீங்க அங்க சேருங்க அங்க சொல்றான். இப்ப கடைசி பாயிண்டா நம்ம பார்க்கறது என்னன்னா, அப்ப தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லும் போதே இந்த காணிக்கை வாங்குற ஒரு விதத்தை பத்தி சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தார், ஏன்னா ஒரு விதம் கொடுத்திருந்தாருன்னா கட்டளை, அந்த தசம பாகம் வசூலிக்கிற ஒரு காரியம். அப்போ அந்த தசம பாகம் அப்படின்னு சொல்லும் போதே அவங்க என்ன பண்ணணும், தங்களுடைய கைகளின் பிரயாசம் பலன் எதுவா இருந்தாலும் அதுல பத்துல ஒரு பங்கு அவங்க தேவனுக்கு தரணும். இதுதான் யூதர் ஜனங்களுக்கு தேவன் நிர்ணயிச்சிருந்த ஒரு காரியம். அப்போ யூத ஜனங்கள் யார் அப்படின்னா, அவங்க வந்துட்டு ஊழிய என்ன சொல்றாரு, ஹவுஸ் ஆஃப் சர்வன்ட்ஸ். அவங்க யார் தேவனுக்கு, அவங்க என்ன ஆக்சுவல் ரிலேஷன்ஷிப், யூத ஜனங்களுக்கு தேவனுக்கும் உறவு, அவங்க ஊழியக்காரர்கள், அவங்களுக்கு இந்த சட்டம் போட்டிருக்கிறார் சரிங்களா. ஆனா நமக்கு நாம வந்து யார் அப்படின்னு பார்க்கும்போது ஹவுஸ் ஆஃப் சன்ஸ், நாம அவருடைய பிள்ளைகள் புத்திரர். அப்போ நமக்கு இந்த மாதிரி சட்டம் எதுவும் அவர் போடல. அப்ப நாம் என்ன பண்ணணும், எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சிம்பிள், அதே விஷயம்தான். எந்த ஒரு மகனும் ஊழியக்காரர் விட வேலை அதிகமா செய்யணுங்கிற எண்ணம் இல்லாம இருக்கிறாரோ அவர் அந்த மகன்கிற ஸ்தானத்துக்கே அவர் தகுதி இல்ல. ஒரு ஊழியக்காரனுக்கு அந்த எஜமான் மேல, நான் என் எஜமானுக்கு இந்த கடமைகள் இந்த அளவுக்கு செய்யணும்னு வச்சிருப்பார். ஆனா அந்த எஜமானுடைய உண்மையான பையன், பிள்ளை, மகன் அந்த ஊழியக்காரனை விட என்ன பண்ணணும், வேலை செய்யணும். அவர் தான் உண்மையிலேயே ஒரு மகன், சின்ன எஜமான். அப்ப அதே போல நாம் தேவனுடைய பிள்ளைகளை அன்னைக்கு கிடைக்கும் போது, அப்ப நாம் எந்த அளவுக்கு தேவனுக்கு இவர்கள் எல்லாம் தரணும்னு சொல்லும் போது, 1/10 கிடையாது, தசம பாகம் 10ல் 1 இல்ல. நம்ம எல்லாமே என்ன பண்ணணும், தேவனுக்காக அங்க கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த எல்லா விஷயமும் தேவனுக்கு நாம கொடுக்கறத பத்தி அப்போஸ்தல் பவுல் பிலிப்புக்கு எழுதும் போது சொல்றார். அப்போஸ்தல் பவுல் பிலிப்பு சபையாருக்கு நிருபம் எழுதும் போது அவங்க கிட்ட இருந்து இவர் பெற்றுக்கொண்ட சில விஷயங்கள் பத்தி ஒரு கமெண்ட்ஸ் எழுதுறாரு. அது நாம படிச்சிருக்கிறோம், 4:17 வசனம் படிங்க. பாருங்க, நான் உபகாரத்தை என்ன பண்ணல, நாடவில்லை. ஆனா நான் எதுக்கு நான் வாங்கிட்டேன் உங்ககிட்ட இருந்து, வசனம் படிங்க சிஸ்டர் மறுபடியும். பாருங்க, நீங்க எனக்கு சில உதவிகள் நீங்க செஞ்சீங்க, அது பணம் பொருள் எல்லாவற்றிலயுமே இருந்துச்சு. ஆனா இந்த உதவி நான் எதுக்காக வாங்கிட்டேன், அங்க ரொம்ப டீப் டாக்டரின் பேசுறார் அப்போஸ்தல் பவுல். உங்ககிட்ட இருந்து நான் வாங்கிட்டேன், நான் வாங்கணுங்கிறக்காக நான் வாங்கல, எனக்கு தேவைங்கிறக்காக நானு வாங்கல, என்கிட்ட இல்லைங்கிறக்காக நானு வாங்கல. ஏன்னா அப்போஸ்தல் பவுல் நேரத்தில் சொல்றாரு, நான் எப்படி இருக்கும், நான் என்ன பண்ணிட்டேன், நான் வாழ்ந்திருக்கும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கும் தெரியும், எல்லாருமே அவர் கிறிஸ்துவுக்குள். அது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயம். அந்த ஒரு புது சிருஷ்டிகள் எல்லா சூழ்நிலைகளையும் தங்களை தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டு கீழ்படுத்துறதுக்கு தங்களை பழக்கப்படுத்திக்கணும், எப்பேற்பட்டவரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவரா இருந்தாலும் சரி. அப்போ அப்படி இருக்கிற அப்போஸ்தல் பவுல் சொல்லும் போது, நான் உபகாரத்தை உங்க இடத்துல நாடவில்லை அப்படின்னா, உங்கள் கணக்குக்கு சிஸ்டர் வசனம், உங்கள் கணக்குக்கு பலன் பெருங்கும்படி நான் வாங்கிட்டேன். அப்படின்னா இப்போ நீங்களும் கான்சன்ட்ரேட்டட், நானும் கான்சன்ட்ரேட்டட். நீங்க அந்த கொடுக்க வேணுங்கிற மனசு உங்களுக்குள்ள வளர்த்தி கொண்டு நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு செய்யல, நீங்க கூட யாருக்காக செய்யறீங்க, தேவனுக்காக செய்யறீங்க. அப்ப நான் அதை வேண்டான் அப்படின்னு சொல்லும் போது, வேண்டான் நான் டக்குன்னு டைரக்டா சொல்லிட்டேன்னா அது என்ன ஆயிடும், நீங்க கொடுக்க போறது இல்ல. ஆனா உங்களுக்குள்ள ஒரு கனி வந்திருக்குது. இந்த அந்த கனி என்ன, அந்த இரக்க குணம், தேவனுக்காக எல்லாமே செய்யற அந்த ஒரு கனி, ஆவியின் கனி வந்திருக்கு. இந்த கனி நான் வெளியே பார்க்கும் போதை நான் பறிச்சு போட மாட்டேன். சோ அது நான் வளர்ந்து அது இன்னும் நல்லா பெரிய கனியா வர்றதுக்கு நான் என்ன பண்றேன், வழிவகுக்கிறேன். அதான் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி நான் என்ன பண்றேன், உங்ககிட்ட இருந்து அங்க வாங்குறேன். அப்ப தேவன் பத்தி கூட இங்க பிரதர் ரசல் அழகா சொல்றார். இது பிரதர் அப்போஸ்தல் பவுல் அவருடைய சகோதரர்கள் கிட்ட இந்த ஆவியின் கனி வெளியே தெரியும் போது சந்தோஷமா அதை தடை பண்ணல, அவர் என்ன பண்றாரு, அது பெருகும் படிக்கு அவர் என்ன பண்ணிருக்கிறார், அவங்களுடைய சில உதவிகளை ஏற்றுக்கொண்டார். தேவன் பார்க்கும் போது அது அவங்களுடைய கணக்குல சேரும், தேவனுக்காக அவங்க செஞ்ச விஷயம். இதைய சொல்லிட்டு சொல்றாரு, தேவன் கூட அப்படிப்பட்டவர் தான். அப்போ தேவன் இந்த எல்லாமே தேவனுக்கே உரியது அப்படின்னு சொல்லும் போது, நாம கொடுக்கறதுனால ஒன்னும் தேவனுக்கு ஏதோ கொஞ்சம் எந்த விஷயமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகுமா இல்லைங்களா? ஏன்னா இந்த பூமியில இருக்கிற ஒன்னு ஒண்ணு யாருது தான், அவரது தான், சர்வ லோகம் எல்லாமே யாருது தான், பிதாவாகி தேவனுடைய தான். அப்புறம் ஏன் நம்ம தேவனுக்காக கொடுத்து அவர் என்ன நம்ம பண்ண போறோம், அவரை நம்ம ரிச் ஆக போறது கிடையாது இல்லைங்களா? அப்போ ஏன் அவர் நம்ம கிட்ட இருந்து எதுவும் எடுத்துக்க போறது கிடையாது, கண்டிப்பா நம்முடைய ஆடுகள், நம்முடைய மாடுகள், நம்முடைய சொத்து, நம்முடைய அது ஒண்ணு எடுத்துக்க போறது இல்லை. ஆனா அப்படி கொடுக்க முன் வருவதின் மூலம் நமக்குள்ள ஒரு கிரேட் கேரக்டர் என்ன ஆகுது, கரெக்ட், ஒரு மிக முக்கியமான குணலட்சணம் வளர்வதற்கு அது ஒரு சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தை தேவன் அடைக்கல, மாறாக அதை திறந்து வைக்கிறார். நீங்கள் உங்களுக்கு எப்படி உங்களை நேசிச்சு கொள்றீங்களோ அதே போல உங்க கூட இருக்கிற சகோதரர்கள் அப்படி செய்யும் போது அதை நீங்க எனக்கே செய்யறீங்க. அப்படி செய்யும் போது அந்த செய்கையை விட்டுடுங்க. நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தீங்க, எவ்வளவு டைம் கொடுத்தீங்க, எவ்வளவு ஞானம் கொடுத்தீங்க, எவ்வளவு ஹெல்த் கொடுத்தீங்க, அதெல்லாம் விட்டுடுங்க. நீங்க கொடுத்தீங்க, நீங்க கொடுக்கற மனசு இப்ப உங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, ஆமா ரூட் ஆகி ரூட் எடுத்துச்சு, வேர் பிடிச்சிருச்சு. அது நாம போய் சுதந்திரிச்சு கொள்ள போகிற அந்த சுபாவத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த சிங்காசனத்திலிருந்துட்டு சகல ஜனங்களுக்கும் கொடுக்க போற ஆசீர்வாதம், சோ அந்த குணலட்சணத்துல நம்ம வளர்வதற்கு அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த வகையில தான் தேவன் நம்ம கிட்ட கேட்கிறார், மாறாக நம்ம எடுத்துட்டு தான் பெற்றுக்கொள்ளணுங்கிற எந்த அர்த்தத்திலயுமே அங்க இல்ல. அப்போ இதெல்லாம் இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க. இப்படி இருக்கிறதுனால அவர் சொல்றாரு, அவர் அட்வைஸ் இஸ் தட் தி மணி க்வெஸ்டின் பி லெஃப்ட் சோ ஃபார் அஸ் பாசிபிள் அவுட் ஆஃப் கன்சிடரேஷன் இன் தி ஜெனரல் மீட்டிங்ஸ் ஆஃப் தி சர்ச். அதனால கூடுமான வரையிலும் நம் சபையாக கூடி வரும் பொழுது இந்த பணம் விஷயம் என்ன பண்ணலாம், அதை பத்தியே பேசாதீங்க சொல்லிட்டு. ஆனா இது நாம புரிஞ்சுக்கணும் சகோதர சகோதரி. ஒருவேளை இங்கிருந்து ஒருத்தங்க சொல்லிட்டால் கூட அதுலயும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா முன்னாடி இருக்கிற நம்முடைய சில நம்ம இருக்கிற நிலைமையினால்தான் அவங்க அப்படி பேசுறாங்க. ஏன்னா நம்ம பேசாம இருக்கிறது தானே நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு பாராக நீங்க என்ன சொல்லுங்கன்னா, வி அட்வைஸ் தட் தி ஸ்பிரிட் ஆஃப் தி லார்ட் பி கல்டிவேட்டட் அண்ட் தட் இட் இஸ் ரிச்லி டுவெல்ஸ் வித் இன். தேவனுடைய ஆவி பத்தி நீங்க நிறைய பேசுங்க சபையில், அந்த பண விஷய பத்தி பேசாதீங்க. அப்ப இந்த தேவனுடைய ஆவியில உண்மையிலேயே நிலைச்சிருக்கிற ஒரு சகோதரன் ஒரு சகோதரினா கண்டிப்பா தேவனுக்குரியவைகளை அவங்கள் தானா தேடுவாங்க. அவங்களுக்கு இன்னொருத்தர் சொல்லணும் இல்ல, அவங்களுக்கு இன்னொருத்தர் அனௌன்ஸ் பண்ணணுங்கிறது இல்ல, அவங்கள்கிட்ட இன்னொருத்தர் போய் கேட்கணுங்கிறது இல்ல, ஞாபகப்படுத்தணுங்கிறதே கண்டிப்பா இல்ல. சபையினுடைய செலவுகளுக்காகட்டும் சபையினுடைய வாடகைக்காகட்டும் பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே வாலியத்துல இருக்கு, நீங்க படிங்க. அது வாடகையானாலும் சரி, சபையினுடைய சாதாரண செலவுகளானாலும் சரி, அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகள் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்களா முன்வந்து செய்வாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தலைங்க, ரசல் கூட இதை பத்தி எல்லாம் பேச மாட்டாரு, அந்த விஷயம் மாத்திரம் சச்சிருவார். அப்படின்னா நாமளும் தேவனுடைய ஆவினால் வழி நடத்தப்படுகிறோம். அப்ப பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவனுடைய வசனங்களின் படி நடக்கிறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கண்டிப்பா செய்யும். ஒரு சைடு அமைதி ஆயிட்டா இன்னொரு சைடு வேற எதுவும் பண்ணவே முடியும். அப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் அங்க கொடுக்கிறார். அப்ப கொடுத்தல் அப்படின்னு சொல்லும் பொழுது அது உற்சாகமா கொடுக்கறதுன்னு சொல்லப்பட அவங்க மேல் தேவன் ரொம்ப பிரியமா இருக்கிறார். அது ரொம்ப அது ஒரு தெய்வீக குணலட்சணம், அதை கண்டிப்பா நாம் கூட அங்க வளர்த்து கொள்ளணும். அதை தேவன் முழுவதும் அங்க அங்கீகரிக்கிறார். அப்ப இதோட சகோதர சகோதரிகளை நாம இந்த ஆறாவது பாடம் சபையினுடைய ஒழுங்குமுறைகளினுடைய முடிவுக்கு நான் வரும். ஒருவேளை சில வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா அடுத்த வாரம் இதுல ஒரு ரிவிஷன் பண்ணணும். நாம கண்டிப்பா சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மாத்திரம் கேட்கணும், நம்ம அதை பேசணும். அதை நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் தேவன் கிருபை நம்மோடு இருக்கும் பட்சத்தில் நாம் ஏழாவது பாடம் புது சிருஷ்டியின் நியாய தீர்ப்பு அதுக்குள்ள நாம் போகலாம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.